ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உம உருவில் அத்தியாயம் மூன்று, கர்மயோகம், பதம் 23. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம், ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்தவிருந்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. யதாஹி யகம் ந வர்த்தேயம் ஜாது கர்ம நியதிந்த்ருதஹம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்ய பார்த்த சர்வசகம். யதாஹி யதாஹி யகம் ந வர்த்தேயம் ஜாது கர்ம நியதிந்த்ருதஹம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்ய பார்த்த சர்வசகம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதரெல்லாம் நிச்சயமாக என் பாதையே பின்பற்றுவர். ஓம் ஞான திமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத் தேசதாரிணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதை ஸ்துன்வந்தி திவ்யஸ்தவைம் வேதை சாங்கபத க்ரம உபநிஷத் காயந்தி யம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதே நமனஷா பஷ்யந்தி யம் யோகினம் யஷந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹம். ஹரே கிருஷ்ணம். இப்போ பதம் 23, அத்தியாயம் 3, கர்மயோகத்தில் இருக்கும் இந்த பதங்களில், இதுக்கு முன்னாடி இருந்த பதம், இந்த பதங்களில் கிருஷ்ணர் என்ன உபதேசம் பண்ணுறார் அப்படின்னா, நான் வந்து கடவுளாக இருந்த பொழுதிலும் என் கடமைகளை என்றைக்குமே வந்து செய்யாமல் தவறுனதே கிடையாது அப்படின்றார். அப்படி நான் தவறுனேன் அப்படின்னா மக்கள் எல்லாமே என்னை பின்பற்றுவார்கள் அப்படின்னு வந்து இந்த பதத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். நான் ஒரு நாள் ஒரு வாகனத்தில் இருந்தேன். அந்த வாகனத்தில் இருக்கும்போது ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க. ரெண்டு ஆம்பளைங்கள் வந்துட்டு அவங்க வந்து கேட்டாங்க ஓட்டுநர்கிட்ட, வண்டி புறப்படுறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு ஓட்டுநர் சொன்னார், இன்னொரு 5 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு உடனே ஒரு சிகரெட் எடுத்தாங்க. புகைப்பழக்கத்தில் பண்ணுறது சிகரெட்டை எடுத்து உடனே வந்து சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிகரெட்டு பிடிச்சிட்டு ஏன்னா அப்படின்னா அந்த 5 நிமிஷத்தை உபயோகப்படுத்துகிறாங்களாம். ஆனால் நம்ம முன்னாடியே வந்து பேசினது போல் சமயம் நேரம் அப்படிங்கிறத வீணடிச்சிட்டோம் அப்படின்னா, சூரியன் உதிச்சு சூரியன் மறைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒரு நாள், நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு நாளை வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடுறது. ஆனால் இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, 5 நிமிடத்தை வந்து வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புகைப்பழக்கத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கு பதிலாக தப்பான வழியில் வந்து நம்ம நேரத்தை செலவிடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே நம்ம எங்கே போனாலும் சரி என்ன பண்ணாலும் நம்மக்கிட்ட எப்போவும் பகவத்கீதை எடுத்துக்கிட்டே வந்து போகணும். இப்போல்லாம் பகவத்கீதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு பகவத்கீதா ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் மொபைல்லையே. மொபைல்லையே நீங்கள் வந்து பகவத்கீதாவை வந்து பதிவிறக்கும் நம்மளுடைய மொபைலில். இது வந்து இன்டர்நெட்டு கூட தேவை கிடையாது. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வந்து கூகுளில் போயிட்டு பகவத்கீதா ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து பகவத்கீதை வந்து வரும், ஸ்ரீல பிரபுபாதருடைய படம் போட்டிருக்கும், திருவடி பகவானுடைய திருவடி போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி மொபைலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது இன்டர்நெட் இணையதளம் வேணும். அதுக்கப்புறம் பண்ணிட்டோம் அப்படின்னா இணையதளம் வந்து தேவை கிடையாது. நம்மளுடைய மொபைல்லே வந்து கைபேசியில் வந்துருச்சு அப்படின்னா எங்கன்னா இந்த புகைப்பழக்கம் புகைப்பிடிக்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து போனாங்க, 5 நிமிஷம் என் நேரம் இருக்கே அப்படின்ட்டு. அதுபோல் நம்மளும் என்ன பண்ணோம், கெட்ட விஷயங்களுக்காண்டி நேரத்தை உபயோகிக்காமல் நல்ல விஷயங்களுக்காக நம்மளோட மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா உடனே ஏதோ ஒரு ஸ்லோகத்தை எடுத்து ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு படித்தோம் அப்படின்னா பகவான் என்ன சொல்கிறாரு, இந்த யோகத்தில் என்ன சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு, நம்ம இதை பற்றி சிந்தனை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நேரத்தை வந்து சரியான முறையில் வந்து உபயோகிக்கலாம். சில பேர் பேப்பர் படிப்பாங்க ஒரு 5 நிமிஷம் இருக்குன்ட்டு, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், பகவத்கீதை படிக்கலாம். இல்லைனா பகவத்கீதை இப்போ நம்ம வந்து பிரவச்சனம் பண்ணிகிட்ருக்கோம், அதை வந்து நேரம் சமயம் இருக்கும் பொழுது உடனே வந்து கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நம்ம காதில் படும், நல்ல விஷயங்கள் அதிகமாக பட 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 நம்மளோட மனதும் வந்து படிப்படி படிப்படியாக வந்து மாறிக்கொண்டே வந்து வரும். இந்த லோகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பகவான் பிரஷ்ல பிரபுபாதர் சொல்றார் இந்த பொருளுரையில மிகவும் ஒரு ஒரு அருமையான திருவிளையாடல் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல வந்து கிருஷ்ணர் வந்து பண்ணியிருக்கார். அந்த திருவிளையாடல் என்ன அப்படின்னா நரகாசுரன் எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும், ஆனா வந்து கிருஷ்ணரை யாருமே வந்து தீபாவளி அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிறக்கவே மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரும் சரி தீபாவளிக்கு வடநாடுகளில் போனீங்கன்னா ராமச்சந்திர பகவான் ராமச்சந்திர ராவணனை வந்து வதம் செய்து விட்டு திரும்ப வரக்கூடிய நாளை வந்து தீபாவளியாக வந்து கொண்டாடுவாங்க. நம்மளோட தென்னிந்தியாவில் நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் நரகாசுரனை கிருஷ்ணர் வந்து வதம் செய்த நாள். அந்த நரகாசுரன் என்ன பண்ணியிருப்பான், 16,000 மனைவிகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிருப்பான். அந்த வச்சிட்டு இருக்கும்பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவர் அந்த நரகாசுரனை வதம் செஞ்சுட்டு 16,000 பெண்களையும் ராணிகளையும் வந்து காப்பாற்றுவார். அப்படி காப்பாற்றும் போல இந்த ராணிகள் எல்லாமே வந்து முறையிடுவாங்க. நிறைய பேர் வந்து ஏன் 16,108 மனைவிகள் கிருஷ்ணருக்கு என்ன ஆசையா இவ்வளோ பெண்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சில பேர் வந்து சில அயோக்கியர்கள் வந்து கேட்பாங்க. இவர் 16,108 மனைவிகளை வந்து திருமணம் பண்ணியிருக்காரு, இவர் எப்படி நம்ம கடவுள்னு கும்பிட முடியும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அறிவில்லாத மனிதர்கள் வந்து பேசுறத வந்து நம்ம கேட்குறோம். ஆனால் கிருஷ்ணர் ஏன் திருமணம் பண்ணிட்டார் அப்படின்னா 16,000 பெண்களை வந்து இந்த அசுரன் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாமே வந்து இளரசிகள் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் இவன் என்ன பண்ணான், கடத்திட்டு கொண்டு போய் வச்சுருந்தான். அப்போ இவர்கள் எல்லாமே வந்து முறையிடும் பொழுது கிருஷ்ணர் போய் இந்த அசுரனை கொன்னுட்டு இந்த 16,000 பெண்களையும் வந்து காப்பாற்றுறார். அப்படி காப்பாற்றும் பொழுது இந்த பெண்கள் எல்லாமே என்ன முறையிடுறாங்க அப்படின்னா, கிருஷ்ணா இந்த அசுரன் எங்களெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான், இதுக்கப்புறம் எப்படி யார் எங்களை திருமணம் பண்ணிக்குவா, நீங்கள் தான் வந்து தயவு செய்து எங்களுக்கு வந்து கருணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து யார் வீட்டிலையும் போய் தங்க மாட்டாங்க. ஒரு இரவு பெண்கள் வந்து வேறு யார் வீட்லேயும் தங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணை யாரும் வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க. ஒரு 50 வருடம் 60 வருடங்களுக்கு முன்னாடி அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து அடுத்த வீட்டில் போய் தங்கவே வந்து மாட்டாங்க. ஒரு நாள் வந்து பெண்கள் போய் தங்கிட்டாங்க அப்படின்னா அவரை யாரும் வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க. அப்படி இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த அசுரன் எங்களை தூக்கிட்டு போயிருக்காங்க கிருஷ்ணா, எங்களை யார் வந்து கல்யாணம் திருமணம் பண்ணிக்குவா, யாருமே இதுக்கப்புறம் பண்ணிக்க மாட்டாங்க, நீங்கள் தான் தயவு செய்து எங்களை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கும்பொழுது இந்த பெண்களும் விஷ்ணுவை திருமணம் பண்ணுவதற்கு கிருஷ்ணரை திருமணம் பண்ணுவதற்கு அவங்க நிறைய பிரார்த்தனைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், திருமணம் வந்து பண்ணிக்குவார். அவருக்கு வந்து ஆசைகள் வந்து கிடையாது இவ்வளோ பெண்களை வந்து திருமணம் பண்ணிக்கணும், நான் அவருக்கு ஏதோ காம இச்சை இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து கிடையவே கிடையாது. முழு முதற் கடவுள் அவருக்கு வந்து எந்த விதமான பௌதிகமான ஆசைகளும் வந்து கிடையாது. இந்த பெண்களின் பிரார்த்தனைக்கு இணங்க பகவான் என்ன பண்ணுறார், திருமணம் பண்ணிக்கிறார். திருமணம் பண்ணிட்டு துவாரகையில் நம்மளை மாதிரி கிருஷ்ண பிரபுபாதர் வந்து நிறைய தடவை சொல்லுவார், 16,108 மனைவிகளை வந்து ஒரே ஒரு கிருஷ்ணர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு நாள் தங்கினா கூட 16,108 நாள் தேவைப்படும். அடுத்த மனைவிகளெல்லாம் எப்போ கிருஷ்ணர் திரும்ப வருவார், 16,108 தடவை எல்லார் வீட்டுக்கும் போனது அப்புறம் தான் வருவார் அப்படின்னு வந்து யாரும் காத்து கிடக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், 16,108 மனைவிகளுக்கு 16,108 கிருஷ்ணராக வந்து விரிவங்கம் அடைவார். அப்படி விரிவங்க அடையும் பொழுது அதில் இருக்கிற என்ன அழகு அப்படின்னா பெண் எப்படி இருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி விரிவமங்கள் அடைவாராம் கிருஷ்ணர். ஒரு பெண் குட்டையா இருந்தா அப்படின்னா வந்து கிருஷ்ணரும் அதற்கு தகுந்தாற் போல வந்து அவருடைய உருவத்தை எடுத்துக்குவாராம். ஒரு பெண் உயரமா இருந்தா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து எடுத்துக்கோலாம். ஒரு ஒரு பெண் அழகா இருந்த ஒரு பெண் எப்படி இருக்காளோ அதற்கு தகுந்தாற் போல கிருஷ்ணர் வந்து விரிவடைவாராம். அந்த மாதிரி பகவான் வந்து மிகவும் கருணையோட ஒவ்வொரு மனைவிகளுக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணர், ஒவ்வொரு மனைவிகளுக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணர். விஸ்வகர்மா கூப்பிடுறாரு, கிருஷ்ணகர்மா கூப்பிட்டு விஸ்வகர்மா 16108 அரண்மனைகளை உண்டாக்கு அப்படின்னா எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரண்மனை வந்து விஸ்வகர்மா வந்து உண்டாக்குறாரு. அப்படி உண்டாக்கும் பொழுது எவ்வளோ ரம்யமாக இருக்கும் அப்படின்னா நிறைய குளங்கள் ஆறுகள் எல்லாமே வந்து அந்த அரண்மனைக்கு உள்ளறையே வந்து பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே ரொம்பவும் ரம்யமாக இருந்துச்சான். எல்லா பறவைகளையும் வந்து பறவைகள் வந்து அப்படி எல்லாமே வந்து பாடுதான், ஆனந்தமாக வந்து பாடுதான். அந்த குளங்கள்லாம் நிறையா இருக்குது, அந்த குளங்கள் நிறைய அன்னப்பறவைகள்லாம் வந்து இருக்குது. அந்த அரண்மனைகள்லாம் எப்படி செஞ்சுருக்கு அப்படின்னா பளிங்கத்திலையும் வைதூரியத்திலையும் வந்து வைரத்திலையும் அப்படியே பார்க்கறதுக்கு அழகாகவும் ரொம்ப அருமையாகவும் வந்து இருக்கான். அதுக்கு போல் நிறைய செடிகளும் பொடிகளும் வந்து மலர்களும் ரொம்பவும் ரம்யமாக ரொம்பவும் அழகாக வந்து இருக்கிற அரண்மனைகள் எல்லாமே வந்து ரொம்பவும் எப்படி வைகுண்டத்தில் போனாலும் இருக்குமோ அதுபோல் ரொம்பவும் ரம்யமாக வந்து இருக்குமா. அப்படி இருக்கிற இதில் ஒரு 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 அரண்மனையில் ருக்மணி கூட கிருஷ்ணர் வந்து இருக்கார். அப்படி ருக்மணி என்ன பண்ணுறாங்க, பகவான் வந்து அமைதியாக உட்காந்துருக்கார். உட்காந்துருக்கும் பொழுது வந்து உட்காந்து விசிறி வீசிகிட்டே வந்து இருக்காங்க ருக்மணி. அந்த நேரம் பார்த்து நாரத முனிவருக்கு தெரியுது, இந்த மாதிரி 16108 மனைவிகளை 16108 மனைவிகளையும் கிருஷ்ணர் திருமணம் செய்திருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், போய் பார்க்கலாம் எப்படி இந்த பெண்கள் எல்லாத்தையும் வந்து எப்படி அவர்களெல்லாம் பாதுகாக்கிறார் கிருஷ்ணர், எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் வந்து வர்றார். அப்படி வர்ற பொழுது ருக்மணி தேவியே வந்து பகவானுக்கு விசிறி வீசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே முழுமுதற் கடவுள் அவர் வந்து நாரத முனிவர் வரும்பொழுது எந்திரிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எதை வேண்டியும் எதுவுமே வந்து பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா பிரம்மதேவர் சொல்றார், பல முனிவர்களும் பந்தாசு கோட்டி சதவட்சர சம்பிரகம்யம் வாயுரதாபி மனசோ முனி புங்கவானம். அப்படி பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் முனிவர்களும் தேவர்களும் வந்து பகவானுடைய தரிசனத்துக்காண்டி பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் பண்ணிட்டே இருக்காங்களாம். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இந்த நாரத முனிவர் வர்ற பொழுது உடனே அவர் வந்து உட்காந்துருக்கதை வந்து எந்திரிக்கிறார். எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து நமஸ்காரம் வந்து கீழே விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் வணங்கினதுக்கப்புறம் அவருடைய திருவடியை நாரத முனிவரோட திருவடியை வந்து தொடுறார், தொட்டு அவரோட சிரசில் வச்சுக்கிறார், தலையில் வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் கை கூப்பி வணங்கி வந்து நாரத முனிவரை வீட்டுக்குள்ளே வர வச்சு அவருக்கு வந்து உட்கார்றதுக்கு ஆசனம் வந்து கொடுக்குறார். இதெல்லாமே ஏன் பண்ணுறார் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக விளங்க வேண்டும். இந்த பதத்தில் பகவான் சொல்கிற மாதிரி நான் எப்போனா வந்து சரியாக நடந்து கொள்ளவில்லை, விதிக்கப்பட்ட கடமைகளை நான் சரியாக பண்ணவில்லை என்றால் மக்கள் என்னையே பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சாது வந்தால் நம்ம எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறத பகவான் வந்து அவருடைய உதாரணமாகவே அவர் வந்து காட்டுறார். நாரத முனிவரை உட்கார வச்சு லக்ஷ்மி தேவியான ருக்மணியை கூப்பிட்டு வந்து ஜலம் எடுத்துகிட்டு வர சொல்கிறார். ஜலம் எடுத்துகிட்டு வந்து நாரத முனிவரோட திருவடியை வந்து கழுவி விடுறார். எந்த ஒரு பகவானுடைய திருவடியிலிருந்து வந்தது தான் கங்கை. திருவிக்ரம அவதாரம் வாமன அவதாரமாக வரும்பொழுது கங்கை என்ன பண்ணுது, பகவானுடைய திருவடியிலிருந்து வந்தது. அந்த கங்கை இந்த மூன்று லோகத்தையும் புனிதம் அடைய செய்யும். யாரெல்லாம் வந்து கங்கா 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 அப்படின்னு மூணு தடவை சொல்கிறாங்களோ அங்கே வந்து மூணு தடவை சொல்லிட்டு ஏதோ ஒரு தண்ணி எடுத்து தெளித்தோம் அப்படின்னா அது கங்கைக்கு வந்து சமம். எதை வந்து கங்காவில் போய் குளித்தோம் நமக்கு என்ன எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதை வந்து கங்கா 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 அப்படின்னு மூன்று தடவை சொன்னாலே நமக்கு வந்து பலன் கிடைக்கும். இந்த கங்காவுனுடைய புனித நீரை யாரெல்லாம் வந்து நம்மளோட தலையில் குடிக்கிறாங்களோ குளிக்கிறாங்களோ இல்லை எது பண்ணாலும் வந்து நம்மளோட தெளிச்சுக்கிறாங்களோ தலையில் நம்ம வந்து புனிதம் அடைவோம் அப்படின்னு வந்து சாஸ்திரங்களில் வந்து சொல்லியிருக்கு. இந்த மூ உலகமும் புனிதம் அடைய அளவுக்கு கங்கையினுடைய நீர் வந்து வலிமை பெற்றது. ஆனால் இங்கே என்ன கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், நாரத முனிவரை வந்து அவருடைய திருவடியை வந்து கழிவுட்டு பாதாபிஷேகம் பண்ணி அந்த பாதாபிஷேகம் பண்ணி அதனுடைய தண்ணி என்ன பண்ணுறாராம், பகவான் வந்து அவரோட தலையில் வந்து தெளிச்சுக்கிறாராம். அவரோட தலையில் தெளித்தது மட்டும் இல்லாமல் ருக்மிணிக்கு அங்கே இருந்தவங்களோட தலையில் எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணர் வந்து பண்ணுறாரு. ஆன்மீக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மதேவர் சொல்கிறார் பிரம்ம சங்கீதத்தில், லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள்லாம் வரிசையில் வந்து காத்து கிடக்குறாங்களாம். ஏன் காத்து கிடக்குறாங்களாம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன சேவை நமக்கு கிடைக்காதா? நமக்கு ஒரு சின்ன சேவை கிடைச்சா கூட நம்மளுடைய ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம், நம்மளோட வாழ்க்கை முழுமை அடையும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காண்டி காத்து கிடக்கிறாங்களாம், தவம் செய்துட்டு வந்து கிடக்கிறாங்களாம். ஆனால் இங்கே வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், நாரத முனிவரோட பாதாபிஷேகம் பண்ணி அவர் வந்து தலையில் வந்து தெளிச்சுக்கிறாராம். இதெல்லாமே எதுக்கு பண்ணுறார் அப்படின்னா, நமக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. பாதாபிஷேகம் பண்ணிட்டு கிருஷ்ணர் கூப்பிட்டு கையை வந்து வணங்கிட்டு வந்து நாரத முனிவர்கிட்ட சொல்கிறாராம், தங்களுக்கு நான் என்ன சேவை பண்ண வேண்டும் அப்படின்னு வந்து கேட்குறாராம். முழுமுதற் கடவுள் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது நமக்கெல்லாம் வந்து, என்னடா முழுமுதற் கடவுளே வந்து பாதாபிஷேகம் பண்ணுறார், வணங்குறார், கீழே வந்து நமஸ்காரம் பண்ணுறார் அப்படின்னா, அவர் நம்மளை விதிக்கப்பட்ட கடமைகளை அவரே வந்து செய்து வந்து நமக்கு வந்து காமிக்கிறார். அப்போ நாரத முனிவர் சொல்கிறார், நாரத முனிவர், ஓ கிருஷ்ணா முழுமுதற் கடவுளே, நீங்கள் தான் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லா விதமான காரியங்களும் நீ தான் செய்கிறீங்க, ஆனால் என்னுடைய திருவடியை வந்து நீங்கள் பாதாபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை வந்து நீங்கள் தெளிச்சுக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, எல்லாருகளுக்குமே வந்து நீங்கள் அதை வந்து ரொம்பவும் சுக்ருத் அப்படின்னா ரொம்பவும் மிகவும் பிரியமானவர், ரொம்பவும் வந்து நலன் விரும்பி நீங்கள் எல்லாருக்கும், அதனால தான் வந்து நீங்களே ஒரு உதாரணமாக நடத்து வந்து எல்லாருக்கும் காமிக்கிறீங்க. அப்படி இருந்தபோலும் சுதா ஒரு எல்லாருக்கும் நண்பர்களாக இருந்த பொழுதிலும் நீங்கள் வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து என்வேஸாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பொறாமை குணம் கொண்டு இருக்காங்களோ, அவங்களெல்லாம் நீங்கள் தண்டிக்கிறதுலையும் பயங்கரமானவர் அப்படின்றார். யார் யாருனா தப்பு பண்ணாங்க அப்படின்னா, உடனே சுதர்சன சக்கரத்தை எடுத்து அவங்கள முடிச்சிருவார், உடனே வந்து முடிச்சிருவார் கிருஷ்ணர். இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதும் சரி, இந்த மாதிரி உபசரிக்கிறதுலையும் நீங்கள் எல்லாமே வந்து வல்லமை படைத்தவர் அப்படின்னு நாரத முனிவர் வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஓ கிருஷ்ணா முழுமுதற் கடவுளே, பிரம்மா சிவன் அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய திருவடியை அவர்களுடைய நெஞ்சில் வச்சு என்னைக்குமே வந்து அவர்கள் வந்து வணங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் நீங்கள் வந்து எனக்கு வந்து இவ்வளோ உபசாரம்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நாரத முனிவர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம், சாதாரண மனிதர்கள் லோகத்தில் வந்து நம்மலாம் எப்படி பிறக்கிறோம் அப்படின்னா, கர்மத்தின் அடிப்படையில் வந்து நம்ம பிறக்கிறோம். நம்ம என்றைக்குனா சொல்ல முடியுமா, எனக்கு வந்து இந்த அப்பா அம்மா வேணாம், நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் நான் பிறக்கும் பொழுது ஒரு நல்ல அப்பாவா அம்மாவா நம்மளே தேடி பிடிச்சி இந்த அப்பா அம்மாவுக்கு தான் வீட்டில் தான் போய் நான் பிறப்பேன், இந்தியாவே வேணாம், இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது, நம்ம போய் வேறு ஏதோ ஒரு நல்ல ஒரு நாட்டில் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு நம்ம எதையுமே வந்து போய் தேடி போய் பிறக்க முடியாது. நம்ம எல்லாம் வந்து நம்ம கர்மத்தின் அடிப்படையில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கவே முடியாது, எந்த நாட்டில் போய் பிறக்கணும், எந்த அப்பா அம்மா எந்த நேரத்தில் எவ்வளோ பணம் இருக்கணும், செல்வந்தர்கள் வீட்லையா ஏழை வீட்லையா அப்படின்னு நம்ம எதுவுமே வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் பகவானுடைய பிறவும் சரி, பகவானுடைய தோற்றமும் பகவானுடைய மறைவும் அவர் வந்து திணிக்கப்பட்டதே வந்து கிடையவே கிடையாது. அவர் வந்து ஸ்வராட் அப்படின்னா, யாரையும் அவரை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அவரது தோன்றுதல் மறைதல் எல்லாமே அவருடைய விருப்பப்படி வந்து பகவான் வந்து செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் வந்து சொல்கிறார். இதிலிருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் நாரத முனிவர், அந்த அரண்மனை விட்டுட்டு வேற ஒரு அரண்மனைக்கு வந்து போகிறார். அங்கே கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால், அதே போல் அந்த முன்னாடி ருக்மணிகிட்ட இருந்த கிருஷ்ணர் வந்து என்னென்னலாம் செய்தாரோ அதே போல் வேற ஒரு வீட்டில் வேற ஒரு அரண்மனையில் இருக்கிற கிருஷ்ணரும் அதே போல் வந்து உபசரிச்சாராம். அவர் பகவானை வந்து நாரத முனிவரை வந்து வர சொல்லி அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி அவரை வந்து அவருடைய திருவடியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கை கூப்பி உள்ளர வர வச்சு அபிஷேகம் பண்ணி அவரும் என்ன பண்ணாரா, அவரும் அவருடைய தலையில் வந்து தெளிச்சுக்கிட்டாராம். அத்திருவடியில் வந்து திருவதில் வந்து தலையில் வந்து தெளிச்சுக்கிட்டாராம். அந்த போல் எந்த வீட்டில் போனாலும் கிருஷ்ணர் வந்து அதே மாதிரியே வந்து பண்ணார். உடனே கிருஷ்ணர் அங்கேருந்து நாரத முனிவர் அங்கேருந்து கிளம்பி வேற ஒரு அரண்மனைக்கு போனாராம். இதுபோல் பகவானே பகவான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளோட சொல்றார், பகவான் வந்து அவருடைய விருப்பப்படி தோன்றார், அவருடைய விருப்பப்படி மறைகிறார், அவருடைய விருப்பப்படி தான் எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிறது. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். அதுக்காண்டி என்ன கிருஷ்ணர் என்ன பண்றார், அவருக்கு விதிக்கப்பட்ட அவருக்கு எந்த விதமான கடமைகளும் இல்லாத போதிலும் அவர் என்ன பண்றார், நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான எப்படி ஒரு சாதுக்கள் வந்து அவரை உபசரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிருஷ்ணர் வந்து இந்த நாரத முனிவரை வந்து உபசரித்து நமக்கு வந்து பாடம் வந்து சொல்லி கொடுக்குறார். இன்னைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேர்த்து நம்ம பெற்றோர்கள் எப்படி கவனமாக பிள்ளைகளிட்ட நடந்து கொள்ள வேண்டும், நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெற்றோர்கள், குருக்கள், முக்கியமான தலைவர்கள் இந்த கலியுகத்தில் யார் அப்படின்னு பார்த்தோம், செய்தித்தாள், சினிமா, தொலைக்காட்சி பெட்டி, இந்த மூணும் வந்து ரொம்பவும் முக்கியமான தலைவர்கள். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தையே நாசம் பண்ணுறது இந்த மூணு தான். ஒன்று வந்து செய்தித்தாள், இரண்டாவது வந்து சினிமா, மூணாவது வந்து இந்த தொலைக்காட்சி பெட்டி. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை போட்டோம் அப்படின்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து உடனே போய் சேர்ந்துருது. இப்போ அப்பா அம்மா தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா கூட அந்த ரெண்டு இருக்கிற வீட்டில் இருக்கிற ரெண்டு பிள்ளைகளுக்கோ மூணு பிள்ளைகளுக்கோ தான் வந்து போய் சேருது தகவல். ஆனால் செய்தித்தாள்களில் இருக்கிற செய்தியோ இல்லை சினிமாக்கள் இருக்கிற சினிமாவோ இல்லை அந்த தொலைக்காட்சி பெட்டிலையோ பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான பேருக்கு ஒரே நேரத்தில் வந்து போய் சேர்றது வந்து இந்த செய்தித்தாள், சினிமா, இந்த டிவி. காலையில் மனிதன் எந்திரிச்ச உடனே செய்தித்தாளை தான் வந்து போய் பார்க்குறாங்க. வேறு யாருனா எதுனா பார்க்குறாங்களா, பகவத்கீதையை எடுத்து வச்சு படிப்போம் அப்படின்னு யாருன்னா வந்து காலையில் எந்திரிச்ச உடனே பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு போயிட்டு யாருன்னா ஆர்வமாக படிக்கிறாங்களா, உடனே காலையில் எந்திரிக்கும் பொழுதே வந்து அவன் செய்தித்தாள் போடுறவன் என்ன பண்ணுறான், போட்டுட்டு கதவு தட்டிட்டு போயிடுறான், இங்கே வந்திருக்க எடுத்து படிங்க அப்படின்ட்டு. உடனே அந்த செய்தித்தாளை எடுத்து உடனே படிக்கிறது, நாட்டில் வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த செய்தித்தாளில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொலை நடந்துருச்சு, காலையில் எந்திரிச்ச உடனேயே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படிக்கும் பொழுது நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியும். கலியுகத்தில் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நிம்மதியாக இருக்கணும். ஆனால் செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே பகவத்கீதை படிக்கிறதுக்கு பதிலும் இல்லை பகவானுடைய கதைகளை வந்து இப்போ நம்ம பிரவச்சனம் கொடுத்துட்ருக்கோம், அதை காலையில் வந்து கேட்கலாம். ஆனால் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய மக்கள் பார்த்தோம் அப்படின்னா செய்தித்தாளை படித்த உடனே இவன் இங்கே வந்து கொலை போயிடுச்சு, இங்கே வந்து திருடி போயிடுச்சு, இங்கே வந்து இத்தனை பவுன் திருடு போயிடுச்சு, அதுவும் நியூஸ் பேப்பரில் வந்து செய்தித்தாளில் எழுதுறதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து விலாவரியாக எழுதியிருக்கோம். எப்படி வந்து ஒரு திருடன் வந்து இந்த பூட்டை உடைத்தான், எந்த நேரத்தில் உடைத்தான், எந்த நேரத்தில் அவன் வந்தான், யாரும் இல்லாத சமயத்தில் வந்தான், அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த பூட்டை உடைத்தான், அதுக்கப்புறம் எப்படி உள்ளே சென்றான், எப்படி வீட்டில் இருந்த ஒரு பெண்ணை எப்படி பெண்ணுக்கு தெரியாமல் அடுத்த அறையில் சென்று திருடினான், திருடினதுக்கு அப்புறம் எப்படி அங்கே இருந்து தப்பி சென்றான், தப்பி சென்றதுக்கு அப்புறம் எப்படி பொதுமக்கள்கிட்ட இருந்து தப்பி சென்றான் அப்படிங்கிற விஷயத்த வந்து விலாவரியா எல்லாமே நீட்டா பக்குவமா வந்து அந்த செய்தித்தாள்லயும் சரி அந்த தொலைக்காட்சி பெட்டிலையும் வந்து அருமையாக வந்து வந்துதான் காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா அடுத்த மனுஷன் வந்து யோசிக்கிறான், ஒரு வீட்டுல திருடணுமா, அப்போ இது இந்த செய்தித்தாளில் தான் வந்து போட்டிருக்காங்க, விலா வரியா எப்படி எப்படி திருடலாம், எப்படி எப்படி வந்து யார் யார் எப்படி எப்படி சமாளிக்கலாம் எல்லாத்தையும் அந்த நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளில் போட்டுறான்னா அடுத்தவனுக்கு மனுஷனுக்கு எதனா திருடணும்னு நினைக்கிற என்ன வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த செய்தித்தாளில் படித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்குறான், ஓ நம்ம இப்படி கூட திருடலாம் போல் இருக்கே அப்படின்னு வந்து உடனே வந்து அவனும் திருட ஆரம்பிக்கிறான். அதுபோல் இன்றைக்கி சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி எப்படிலாம் யார் யாரெல்லாம் கொலை பண்ணலாம், எந்தெந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் வந்து எப்படி எப்படிலாம் திட்டவட்டமாக எப்படி எப்படி நம்ம வந்து சூதாடலாம், எப்படி வந்து ஒரு விமான நிலையம் இருக்குது அப்படின்னா அந்த விமான நிலையத்தில் எப்படி எப்படிலாம் வந்து நம்ம யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக எப்படி ஒரு பெண்ணை காதலிக்கலாம், அந்த பெண்ணை வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னாலும் அவ அந்த பெண்ணை வந்து எப்படி மடக்கலாம், இல்லை ஒரு ஆண் வந்து முடியாதுன்னு சொன்னாலும் அந்த ஆணை வந்து எப்படி மடக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே விலாவரியாக வந்து இந்த செய்தித்தாள்லையும் சரி சினிமாவிலையும் சரி இந்த தொலைக்காட்சி பெட்டிகளிலும் விலாவரியாக வந்து காமிக்கிறாங்க. மனிதன் அப்புறம் இந்த விலாவரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து 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 கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து சாந்தியாக இருக்க முடியும், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது. அதனால் நமக்கு எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், பகவத்கீதை போன்ற நூல்களை எடுத்து வந்து சாஸ்திரங்களை எடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் கிடைக்கிற நேரத்தில் வந்து பகவத்கீதை போன்ற விஷயங்களை வந்து கேட்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எப்படி இந்த பகவான் இந்த பதத்தில் சொல்கிறார், அவர் வந்து துவாரகையில் வந்து நாரத முனிவர் வரும்போது கடவுளே அவருக்கு வந்து விதிக்கப்பட்ட கடமைகள் வந்து கிடையாது, இருந்தாலும் தலைவர்கள் என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் வந்து உதாரணத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அதுபோல் மக்களும் வந்து பின்பற்றுவார்கள். அதுபோல் இந்த செய்தித்தாளும் இந்த சினிமாவும் இந்த தொலைக்காட்சியும் திரைப்படங்களும் தொலைக்காட்சியும் நல்ல விஷயங்களை பதிவிட்டாங்க அப்படின்னா மக்கள்களும் நல்ல விஷயமா வந்து இந்த செய்தித்தாள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன செய்தி போட்டால் 100 கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து போகுது. அதுபோல் இந்த பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை என்னைக்குன்னா வந்து இந்த செய்தித்தாள்களில் ஆன்மீக விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு மூலையில் யார் எந்த இடத்துல வந்து யார் அதிகமாக படிக்க மாட்டாங்களோ அந்த இடத்துல வந்து ஆன்மீக விஷயங்களை வந்து போட்டிருப்பாங்க, அப்போ தான் யாருமே படிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு போகிற மாதிரி வந்து போட்டாங்க அப்படின்னா மக் இந்த இந்த லோகம் இந்த கலியுகம் கூட எவ்வளோ தப்பு நடக்கிற கலியுகம் கூட வைகுண்டமாக வந்து மாறுறதுக்கு ரொம்ப நாள் வந்து ஆகாது. இந்த செய்தித்தாளும் சினிமாவும் இந்த தொலைக்காட்சி பெட்டியிலையும் நல்ல விஷயங்களை காமிச்சாங்க அப்படின்னா மக்கள் பார்த்து பார்த்து நல்ல வழியில் போகிறதுக்கு வந்து பழகுவாங்க. ஆனால் இவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கெட்ட வழியில் போடுறதுனால எல்லா மக்களும் வந்து கெட்ட வழிகளில் வந்து போகிறாங்க. அதுபோல் இந்த கிருஷ்ணன் இந்த பதத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்மளும் வந்து ஒரு உதாரணமாக வந்து எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கிற மாதிரி விதிக்கப்பட்ட கடமைகளை எல்லாமே வந்து சாஸ்திரத்தின் கொடுக்கப்பட்டதை நம்மளும் வந்து செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்ணேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரி ஓம் தத் சத்.